அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 17 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் உச்சி மாநாட்டை நடத்த அனுமதித்த விஷயத்தில் பிரிட்டன் மிகவும் பணிந்து போயிருப்பதாக பிரிட்டனின் நாடாளுமன்ற வெளியுறவு அமைச்சக கமிட்டி உறுப்பினர்கள் குழு விமர்சித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கையில் போருக்கு பின்னரும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் துன்புறுத்தப்படுவதாக தன்னார்வ குழு ஒன்று தெரிவிக்கும் குற்றச்சாட்டு பற்றிய குறிப்பு,
is the large and entrenched position of the Sri Lankan military. Areas are heavily militarized and that place is particularly
உலகிலேயே மிக அதிக அடிமை தொழிலாளர்கள் இருக்கும் நாடு இந்தியா என்று வரும் ஒரு ஆய்வு பற்றிய தகவல்கள், இதன் பின்னணியில் தமிழகத்தில் ஒரு நூற்பாலையில் இருந்து வட இந்திய பெண் தொழிலாளர்கள் மீட்கப்பட்டது பற்றிய பேட்டிகள்,
ஒரு 20 இளம் பெண்களை வந்து ஒரு புரோக்கர் வந்து அங்கே சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி விடும்போது இங்க அந்த பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இங்க வந்து நடைமுறையில பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலையில நடத்தப்பட்டிருக்காங்க.
தங்கம் இருப்பதாக சாது கனவு கண்டு அந்த இடத்தை தோண்ட இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகம் முடிவு செய்திருப்பதை பற்றிய செய்திக்குறிப்பு ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
அமெரிக்கா அதன் கடன்களை செலுத்த முடியாமல் தவறக்கூடிய அபாயத்திலிருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டுள்ளமைக்கு உலகெங்கிலும் பலத்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதற்கான இணக்கப்பாட்டுக்கான சட்ட ஆவணங்களில் கைச்சாத்திட்டிருக்கின்ற அதிபர் ஒபாமா இதன் மூலம் அரசாங்கம் எதிர்நோக்கியிருந்த நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
I want to thank the leaders of both parties for getting us to this point. Once this agreement arrives on my desk, I will sign it immediately.
பல வாரங்களாக தொடர்ந்த கசப்பான இழுபறி நிலைமைக்கு பின்னர் அமெரிக்க அரசியல்வாதிகள் அரசு நிறுவனங்களின் பகுதியளவான முடக்க நிலையை முடிவு கொண்டு வரவும் அரசின் கடன் பெறுவதற்கான உச்சவரம்பை உயர்த்துவதற்கும் இணக்கம் கண்டுள்ளனர். ஆனால் அமெரிக்க நிதி மேலாண்மையில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மையை குறைக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டின் லகார்டே தெரிவித்திருக்கிறார்.
எகிப்திய அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக நூற்றுக்கணக்கான சிரியாவின் அகதிகளை தடுத்து வைத்திருப்பதாக மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
People coming from Syria, fleeing Syria, whether they're Syrians or, you know, Palestinians who used to reside in Syria, are all refugees under international law.
நிறைய சிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் பல தமது பெற்றோர் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சில அகதிகள் உணவோ மருத்துவ உதவியோ இல்லாமல் போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அம்னஸ்டி கூறியிருக்கின்றது. இந்த செய்தி குறித்து எகிப்திய அரசாங்கம் எந்தவிதமான பதிலும் கூறவில்லை. ஆனால் முன்பு சிரியாவின் அகதிகள் முஸ்லீம் சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் எகிப்தில் அண்மையில் நடந்த வன்செயல்களில் அவர்களும் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் எகிப்து குற்றம் சாட்டியிருந்தது.
ஈரானில் கடந்த வாரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது உயிரிழக்காமல் உயிர் தப்பிய கைதியொருவரை இரண்டாவது தடவையாகவும் தூக்கிலிட வேண்டாம் என்று வழக்கறிஞர்கள் நாட்டின் நீதித்துறை தலைவரிடம் மனு செய்திருக்கிறார்கள். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட கைதியொருவர் பிரேத அறையில் உயிருடன் இருப்பதைக் கண்ட பணியாளர் ஒருவர் அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். இரண்டாவது தடவையாகவும் அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப முடியுமா என்று ஈரானின் சட்டத்துறை நிபுணர்கள் வாதிட்டு வருகின்றனர். அவரை தூக்கிலிடக்கூடாது என்று முன்னணி மதபோதர் ஒருவரும் தெரிவித்திருக்கிறார். உலகில் அதிகளவில் தூக்கு தண்டனை வழங்கும் நாடுகளின் வரிசையில் ஈரானும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் மும்பை நகரத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் ஒருவர் நெரிசல் மிக்க ரயில் ஒன்றில் 24 வருடங்களுக்கு முன்னர் தன்னை பிரிந்த குடும்பத்தினுடன் மீண்டும் இணைந்திருக்கின்றார். அவரது கையில் குத்தியிருந்த பச்சையே அவரை குடும்பத்துடன் மீண்டும் இணைத்திருக்கின்றது. ஒரு ரயிலில் ஏறுகின்ற தருணம் தனது பெற்றோரிடம் இருந்து பிரிந்த பொழுது கணேஷ் ரகுநாத் தங்கிடாவுக்கு 6 மாத்திரமே. ஒரு அநாத இல்லத்தில் வளர்ந்து போலீஸ் அதிகாரியான அவர் பின்னர் தனது குடும்பத்தை தேடத் தொடங்கினார். தனது வலது கையில் பச்சை குத்தப்பட்டிருந்த அவரது அம்மாவின் பேரான மண்டா என்பது மாத்திரம்தான் அவருக்கு இருந்த ஒரே ஆதாரம். அவரது தேடல் இறுதியாக ஒரு வயது பெண்ணின் வீட்டுக்கு அவரை கொண்டு சென்றது. அங்கே அந்த பச்சை குத்தப்பட்டிருந்த பெயரை சொன்னவுடன் அந்த பெண் உடைந்து போய் அழுதுவிட்டார். அதுதான் அவரது தாயார்.
இதனிடையே மும்பை நகரில் கடந்த ஆகஸ்டில் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான 22 வயது இளம்பெண் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளிக்கும் போது மயங்கி விழுந்துள்ளார். செய்தி படப்பிடிப்புக்காக சென்றிருந்த போதே பாலடைந்த கட்டடம் ஒன்றில் இந்த பெண் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார். சாட்சி கூண்டில் மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்.
ரசாயன ஆயுதங்கள் சிரியாவில் அழிப்பதற்கான கால அட்டவணையை எட்டுவதற்கான வழிமுறைகளில் தாம் சரியாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. இதுவரை இந்த விடயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் குறித்து தாம் திருப்தி அடைந்திருப்பதாகவும், சிரியா அரசாங்கத்தால் கூறப்பட்ட 20 இடங்களில் கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான இடங்களுக்கு ஏற்கனவே தாம் சென்று பார்த்துவிட்டதாகவும் அந்த அமைப்பு கூறுகின்றது. ஆனால் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் இந்த பணிக்கு தடங்கலாக இருப்பதாக அந்த குழு கூறியிருக்கின்றது. பாதுகாப்பு குறித்த உத்தரவாதம் கிடைக்காத காரணத்தினால் ரசாயன ஆயுதம் இருக்கிற இடம் ஒன்றுக்கு செல்லாமல் பரிசோதகர்கள் திரும்ப வேண்டியிருந்ததாக ஒரு பேச்சாளர் பிபிசியிடம் முன்னதாக கூறியிருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் உச்சிமாநாடு குறித்து பிரிட்டன் ஒரு பவ்யமான பயந்த நிலையையே எடுத்தது என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற வெளியுறவு அமைச்சக குழு ஒன்று விமர்சித்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் நவோமி கிரிம்லி அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் சீவகன்.
காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களின் மாநாட்டை அடுத்த மாதம் இலங்கையில் நடத்துவதற்கான முடிவை எடுத்ததில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மிகவும் பயந்து தணிந்து பணிவாக செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள். இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்கள் விவகாரத்தில் பிரிட்டிஷ் அமைச்சர்கள் மிகவும் திடமான கொள்கை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் வெளிவிவகாரக் குழு கூறியிருக்கின்றது. 2013 மாநாட்டை யார் நடத்துவது என்பது தொடர்பில் காமன்வெல்த் சமூகத்தில் கருத்துப் பிளவு ஏற்பட்டிருப்பதாக எமது பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார். இலங்கையின் கொடூரமான உள்நாட்டுப் போர் 2009 முடிவுக்கு வந்தது முதல் அங்கு செய்தியாளர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் எதிரணி குழுக்கள் இலங்கை அரசாங்கத்தால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதாக விமர்சிக்கப்படுகின்றது. ஆகவே இலங்கையில் நவம்பர் 15 காமன்வெல்த் தலைவர்களின் மாநாட்டை நடத்துவதற்கான முடிவை எடுப்பதற்கு முன்னதாக பிரிட்டனின் வெளியுறவு அலுவலகம் கடுமையாக அதனை ஆராய்ந்திருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்புகின்றார்கள். கோர்டன் பிரவுன் அவர்கள் பிரதமராக இருந்த வேளையில் பணியாற்றிய அமைச்சர்கள் இந்த முடிவை எடுப்பது தொடர்பில் மிகவும் பயத்துடனும் பணிவுடனும் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்றும், அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு திடமான கொள்கை நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள்.
We want undertakings about the treatment of the people of Sri Lanka, particularly rebels, people returning from overseas. We want greater freedom of speech and the basic human rights that we
இலங்கையின் நடத்தையில் மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்கான உறுதிமொழியை வலியுறுத்த வேண்டும் என்கின்றார் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கீழவையின் வெளிவிவகார குழுவின் தலைவரான ரிச்சர்ட் ஓட்டாவே. இந்த மாநாட்டை பரிஸ்கரிக்கப் போவதாக கனடிய பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பர் கடந்த மாதம் அறிவித்திருக்கின்றார். அத்துடன் நவம்பர் மாதம் நடக்கவிருக்கின்ற மாநாட்டை அடுத்து 2 அமைப்பின் தலைமை பொறுப்பை இலங்கைக்கு வழங்குவதை அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று மனித உரிமை குழுவான ஹியூமன் ரைட்ஸ் வாட்சும் கூறியிருக்கின்றது.
செய்தியை மொழிபெயர்த்து வழங்கியவர் சிவகன். இலங்கையில் போர் முடிந்து 4 பின்னரும் சிறுபான்மையின பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச அமைப்பு கூறியிருக்கிறது. இதுகுறித்து செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மீண்டும் சிவகன்.
இலங்கை போர் முடிந்து 4 ஆகியிருக்கின்ற நிலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மற்றும் முஸ்லிம் பெண்கள் கடுமையான விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதுடன் மோசமான பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றார்கள் என்று மனித உரிமைகள் அமைப்பான MRG இன்டர்நேஷனல் எனப்படுகின்ற சிறுபான்மையினர் உரிமைகளுக்கான சர்வதேச அமைப்பு கூறியிருக்கின்றது. போர் காரணமாக 1,000 பெண்கள் தமது கணவனை இழந்திருப்பதுடன் அவர்களுக்கு எதிராக பாலியல் வன்செயல்கள் முதல் காணிகள் அபகரிப்பு வரை முறைகேடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. வடக்கில் காணப்படுகின்ற மிகவும் அதிகமான ராணுவ பிரசனமும் இதற்கு ஒரு காரணம் என்று தாம் கண்டறிந்திருப்பதாக கூறுகின்றார் MRG இன்டர்நேஷனல் அமைப்பின் இயக்குநரான மார்க் லேட்டிமர்.
இஸ் தி லார்ஜ் அண்ட் என்ட்ரென்ச்ட் பொசிஷன் ஆஃப் தி ஸ்ரீலங்கன் மிலிட்டரி.
பெருமளவிலான இலங்கை ராணுவத்தின் இருப்பு காரணமாக அந்த பிராந்தியம் பெருமளவில் ராணுவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு குறிப்பாக தமிழ் பெண்களும் சில இடங்களில் முஸ்லிம் பெண்களும் மிகவும் மோசமான பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றார்கள் என்றார் மார்க் பிளாட்மர். பல வகையான ஆதாரங்களின் மூலமும் வழிமுறைகளின் மூலமும் தாம் இந்த ஆய்வை செய்ததாக அவர் கூறுகின்றார்.
Well, a number of sources of information are used in the report. We interviewed minority women directly through the medium of focus groups in the north and east in Manar.
பல வகையான தகவல்கள் ஆதாரங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன. சிறுபான்மையின பெண்களை நாங்கள் மன்னார், திருகோணமலை போன்ற இடங்களில் அவதானிப்பு குழுக்களின் மூலம் நேரடியாக செவி கண்டோம். வேறு தகவல்களையும் நாங்கள் இதற்கு பயன்படுத்தினோம். குறிப்பாக 2012 யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் ஒரு மாதத்துக்குள் மாத்திரம் இளம் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு அல்லது பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளான 56 சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. அனுமானத்தில் அல்லாமல் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த பதிவுகளின் அடிப்படையில் நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைந்து வருவதை கண்டிருக்கின்றோம் என்றார் அவர். சிறுபான்மை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
The figure has risen year on year between 2010 2011 and then in the early months of 2012 and those are the only figures.
இந்த சம்பவங்களின் எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் அதிகரித்து வந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையிலேயே வருடா வருடம் இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வந்திருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அப்படி அதிகரிப்பது வளமைக்கு மாறானதாகும். இவை குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் தாக்குதல்களின் ஒரு குறித்த போக்கை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக தெரிய வருகின்றது. சில சம்பவங்களில் இலங்கைக்கு உள்ளே வேறு இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வருபவர்களாலும் சிறுபான்மை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றார் மார்க் லாட்டிமர். சில வேளைகளில் உள்வீட்டு வன்முறைகளாலும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மை பெண்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
சீவகன் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய கண்ணோட்டம். உலகில் அடிமை தொழிலாளர்களின் நிலை குறித்த ஆய்வொன்று உலகில் 3 கோடி பேர் அடிமை நிலையில் வாழ்வதாகவும் இதில் சுமார் 1.4 கோடி பேர் இந்தியாவில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. இது குறித்த பிபிசி இணையதள குறிப்பொன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
2013 உலக அடிமைத்தன சுட்டன் புள்ளி விவரங்களின் படி உலகில் இந்தியாவிலேயே அதிக அளவானவர்கள், அதாவது சுமார் 1,40,00,000 பேர் அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதே போல சனத்தொகை அடிப்படையான விகிதாசாரத்துடன் ஒப்பிடும்போது மொரிட்டானியாதான் சுமார் 4% 162 நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த புள்ளிவிவரங்கள் அந்தந்த அரசுகள் தமது நாடுகளில் நடக்கும் இந்த மறைமுக குற்றச்செயல்களை முறியடிக்க உதவும் என்று அறிக்கையை தயாரித்திருக்கின்ற ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வொர்க் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. கடன் பிணை சுமை, கட்டாய திருமணங்கள் மற்றும் மனித கடத்தல்கள் உள்ளிட்ட மாடர்ன் ஸ்லேவரி என்ற நவீன அடிமைத்தனத்துக்கான விரைவிலக்கணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சுட்டன் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நவீன அடிமை முறையின் கீழ் இருப்பவர்களை கணக்கெடுத்திருக்கின்ற ஏனைய முயற்சிகளுடன் ஒப்பிடும்போது வொர்க் ஃப்ரீ ஃபவுண்டேஷனின் புள்ளி விவரங்கள் கூடுதலானவரை, அதாவது சுமார் 30 கோடி பேரை உலகில் நவீன அடிமைகளாக அடையாளம் கண்டிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கணக்குகளின்படி சுமார் 2,10,00,000 பேர்தான் பலவந்தமான தொழில்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வொர்க் ஃப்ரீ ஃபவுண்டேஷனின் படி இந்தியா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளே நவீன அடிமை வாழ்க்கை வாழும் ஆட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதல் 4 இடங்களில் இருக்கின்றன. இந்தியாவுக்குள்ளேயே அதிகளவான இந்திய பிரஜைகள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகின்றமையே இந்தியாவில் நவீன அடிமைகள் அதிகளவில் இருப்பதற்கு காரணம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. விகிதாசார அடிப்படையில் முன்னிலையில் இருக்கின்ற மொரிட்டானியாவில் பரம்பரையாக இந்த அடிமுறை இருந்து வருகிறது. அதில் 2ம் 3ம் இடங்களை ஹெய்டியும் பாகிஸ்தானும் பிடித்திருக்கின்றன. இலங்கை இந்த பட்டியலில் 118வது இடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 முதல் 20,000 பேர் வரையில் அங்கு நவீன அடிமைகளாக இருப்பதாக வொர்க் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கூறுகிறது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இந்தியாவில் அடிமை தொழிலாளர் எண்ணிக்கை குறித்த இந்த அறிக்கை வெளியாகியிருக்கும் இந்த சூழலில் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பஞ்சாலையில் வட மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து இளம் பெண்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிய வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அடுத்து அந்த ஆலை சோதனையிடப்பட்டு 47 பெண்கள் மீட்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இந்த சோதனையில் அதிகாரிகளுடன் சென்ற உள்ளூர் தன்னார்வ அமைப்பான விழுதுகள் என்ற அமைப்பின் இயக்குனர் எம் தங்கவேல் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
வட மாநிலங்களுக்கு அண்மை காலமாக 15 மேல் 25 கீழே இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் ஆண்கள் இவர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய புரோக்கர்கள் மூலமா அவங்க வந்து தவறான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வர்றாங்க. இங்க அப்படித்தான் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 20 இளம் பெண்களை வந்து ஒரு புரோக்கர் வந்து அங்க சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி விடும்போது இங்க அந்த பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இங்க வந்து நடைமுறையில பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலையில நடத்தப்பட்டிருக்காங்க.
எவ்வளவு சம்பளம் கொடுக்கறதா சொல்லி கூட்டு வந்திருக்காங்க?
மாசம் 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா கூட்டிட்டு வந்து, ஆனா இங்க வந்து சம்பளம் எதுவுமே கொடுக்காம நீங்க 3 வருஷம் கம்ப்ளீட் வேலை செஞ்சு முடிஞ்சது போனது பிறகுதான் உங்களுக்கு வந்து தொகையை கொடுப்போம், அதுக்கு முன்னாடி நாங்க தர மாட்டோம், உணவு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம், இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து பயந்து அந்த 20 பெண்கள்ல ஒரு 2 பெண்கள் பயந்துட்டு ட்ரெயின் ஏறி அங்க அவங்க சத்தீஸ்கர் மாநிலத்துக்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நாராயண்பூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவின் அடிப்படையில புகாரின் அடிப்படையில அங்கிருந்து லேபர் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் அங்கிருந்து தமிழ்நாடு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, விழுதுகள் அமைப்புக்கு வந்து அவங்க தகவல் கொடுக்குறாங்க. நாங்க அவங்க சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க அரசாங்க பிரதிநிதிகள் நாங்கெல்லாம் போயிட்டு அந்த நேரடியா அந்த வெண்ணப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மில்லிய நேரடியா நாங்க போய் நிலைமை பார்க்கும்போது அங்க வந்து ரொம்ப மோசமான நிலை இருந்தது.
நீங்க போய் வந்து மீட்கும் பொழுது என்ன நிலைமையில இருந்தாங்க அவங்க?
நாங்க உள்ள போன உடனே எங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு போய் பார்க்கும்போது ஒரு அறையில 20 பெண்கள் 30 பெண்கள் இருந்தாங்க. ஆனா சத்தீஸ்கர் மாநிலத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வரப்பட்ட அந்த பெண்களை தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோம், நீங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அஸ்ஸாம்ல இதே மாதிரி தவறான வாக்குறுதிகள் கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க, தமிழ்நாட்டுல இதே மாதிரி தவறான வாக்குறுதிகள் கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் எங்களை வந்து காப்பாத்துங்க, இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு அவங்களும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 40-47 பேரை வந்து நாங்க அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப எதிர்ப்புகள் அதிகமா இருந்தது. அவங்க வந்து அந்த ஆலை முதலாளி உடனடியா வந்து கட்சி ஆட்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து கூட தடுத்தாங்க, நீங்க இப்ப இந்த மாதிரி கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா சிபிஐ அதாவது பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர், அவரு வந்து தடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ உடனடியா அப்புறம் நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசி விவாதம் செஞ்சு அதிகாரிகளோட சப்போர்ட்டோட நாங்க அவங்களை வந்து கூட்டிட்டு வந்தோம்.
இந்த சம்பவத்துல போலீசார் ஏதாவது மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, யாரையாவது கைது செஞ்சிருக்காங்களா?
போலீசார் இதுவரைக்கும் எந்த கைதியும் நடவடிக்கையும் வந்து செய்யல.
இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள் அதாவது வெளி மாநிலங்களில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்தோ தொழிலாளர்களை தவறான வாக்குறுதிகள் கொடுத்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வேலைக்கு வைக்கிற நடைமுறைங்கிறது மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற பஞ்சாலைகளில் பரவலாக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு ஐசோலேட்டடான தனிப்பட்ட ஒரு சமாச்சாரமா?
பரவலா இருக்குங்க ஐயா, இப்ப மொத்த தொழிற்சாலைகள்ல பஞ்சாலைகள் எல்லாம் இருக்குங்க ஐயா. இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல பஞ்சாலைகள், நூற்பாலைகள்ல வந்து ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள், நூற்றுக்கணக்கான இளம்பெண்கள் எல்லா மில்களையும் வந்து இருக்காங்க ஐயா. அது வந்து வட மாநிலங்கள்லேருந்து கூட்டிட்டு வர்றாங்க, தென் மாவட்டங்கள்லேருந்து கூட்டிட்டு வர்றாங்க, வட மாவட்டங்கள்லேருந்து கூட்டிட்டு வர்றாங்க ஐயா.
விழுதுகள் அமைப்பின் இயக்குநர் எம் தங்கவேல். இந்த செய்தி குறித்து தமிழக நூற்பாலைகள் சங்கத்தின் பிரதான ஆலோசகர் டாக்டர் வெங்கடாச்சலம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது கொத்தடிமைகள் என்ற வந்து வாசகத்தில் அது அந்த ஒரு வரையறைக்குள் வந்து நேற்று விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் எவரும் வரமாட்டார்கள். இது கொத்தடிமை முறை என்பது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு பொய் பிரச்சாரமாக செய்யப்பட்டு வருகின்றது. கொத்தடிமை என்பதற்கு வேறு விதமான விளக்கங்களும் வியாக்கியானங்களும் சட்டத்தில் தரப்பட்டுள்ளன. நேற்று விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய தொழிலாளர்கள் எவரும் கொத்தடிமைகள் என்ற வரையறைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடுமையான வேலையாட்களுக்கான தேவை இருந்து வருகின்றது. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களை தவிர வளர்ந்து வரும் தொழில்களுக்கு ஏற்ப வேறு மாநிலங்களிலிருந்தும் ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் இங்கே தன்னிச்சையாகத்தான் பணிக்கு வருகின்றார்கள். அவ்வாறு பணிக்கு வருபவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பும் அவர்களுக்கு தேவையான ஊதியமும் அவர்கள் தங்குவதற்கு மிகச்சிறந்த தங்கும் விடுதிகளும் நல்ல உணவும் தொடர்ந்து வழங்கப்பட்டு பல்வேறு ஆலைகளில் அவர்கள் பணிகள் வருகின்றனர்.
ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே தொழிலாளர்கள், அந்த பெண் தொழிலாளர்கள் மாதம் 6,000 ரூபாய் சம்பளம் தருவதாக ஒரு புரோக்கரால் உறுதிமொழி தரப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனால் தொழிற்சாலையிலே வந்து சேர்ந்த பிறகு அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வேலை செய்த பிறகுதான் சம்பளம் தரப்படும், அதுவரை வெறும் சாப்பாடும் இருக்க இடமும் மட்டுமே தரப்படும் என்றும் சொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அது பற்றி அது உண்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
அது வந்து உண்மைக்கு மாறான தகவல்கள் வந்து வெளியே தரப்பட்டுள்ளன. இச்சட்டத்திற்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 250 ரூபாய் தினசம்பளமாகவும் அவர்கள் தங்குவதற்கும் அவர்களுடைய சாப்பாட்டிற்குமாக தினசரி ரூபாய் 50 ரூபாய் பிடித்தது போக ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 200 ரூபாய் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு 6,000 ரூபாய் அவர்கள் கணக்கில் வந்து தரவு வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெளிவந்த தகவல்களுக்கும் நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து சங்கத்திற்குள்ள சில தடைகளும் பெருத்த மாறுபாடுகள் உள்ளன.
நீங்கள் வந்து இந்த உள்ளூரிலே பெரும் இந்த பழைய தொழிலாளர்களுக்கான ஒரு வறட்சி இருப்பதாக சொன்னீர்கள், ஆனால் உள்ளூரிலேயே இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையை இயங்குகின்ற அந்த கிராமத்திலேயே பலர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை வேலைக்கு எடுக்க முடியும், சுற்றுப்புறத்திலிருந்தும் எடுக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் பல 1,000 கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வட மாநிலத்திலிருந்து ஆட்களை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அது பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?
நீங்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் சரியான கேள்விகள். ஆனால் உள்ளூரிலேயே தொழிலாளர்கள் வந்து பணிக்கு கிடைக்கிறார்கள் என்பது அப்பட்டமான தவறான தகவல். அவ்வாறான சூழ்நிலை எங்கும் இல்லை. உள்ளூரில் ஆட்கள் கிடைக்கும் இதே தொழிற்சாலையில் இதே சத்தீஸ்கர் மாநில தொழிலாளர்களுடன் மேற்கொண்டு 80க்கும் அதிகமான உள்ளூர் தொழிலாளர்களும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உள்ளூரில் ஆள் பற்றாக்குறை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆட்கள் தவிக்கப்படுகிறார்கள் என்று உள்ளூரில் தகுதியான தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் என்றால் நிச்சயமாக உள்ளூர் தொழிலாளர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அவ்வாறு உள்ளூரில் கூடுதலாக அல்லது அதிகமான தொழிலாளர்கள் கிடைப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளது என்பது நிச்சயமாக சரியான தகவல் அல்ல. அவ்வாறு இருந்தால் யாரால் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் எனக்கு அளிக்கப்படுமானால் நிச்சயமாக நானே சம்பந்தப்பட்ட சுற்றுள்ள ஆலைகளில் அவர்களை நியமிப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகின்றேன்.
தமிழக நூற்பாலைகள் சங்கத்தின் பிரதான ஆலோசகர் டாக்டர் கே வெங்கடாச்சலம். இந்தியாவில் ஒலிபரப்பு துறையில் தனியார் வானொலி நிலையங்கள் அனுமதிக்கப்பட்டு சுமார் 10 ஆண்டுகளாகியும் அந்த வானொலி நிலையங்களை செய்திகளை ஒலிபரப்ப அரசு விதித்திருக்கும் தடைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கொன்றில் இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய அரசிடம் விளக்கம் கோரியிருக்கிறது. இது குறித்த டெல்லி செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் தனியார் வானொலிகளுக்கு மட்டும் செய்திகளை வழங்க அனுமதி அளிக்க மறுப்பது ஏன் என்று மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய உச்சநீதிமன்றம். இந்தியாவில் உள்ள ஒரு அரசு சாரா தன்னார்வ நிறுவனம் தனியார் வானொலிகளுக்கு செய்திகளை ஒலிபரப்பும் உரிமை மறுக்கப்படுவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கை தொடர்ந்துள்ளது. இதனை இன்று ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான அமர்வு நீதிமன்றம் தனியார் தொலைக்காட்சி உட்பட ஏனைய ஊடகங்களுக்கும் செய்திகள் வழங்க அனுமதி அளித்துள்ள போதும் மத்திய அரசு பண்பலை வானொலிகளுக்கும் சமுதாய வானொலிகளுக்கும் மட்டும் செய்திகள் வழங்க அனுமதி வழங்காமல் இருப்பது எதனால் என்று மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் தனியார் தொலைக்காட்சிகள் செய்திகள் வழங்கி வரும் நிலையில் பொதுமக்களை எளிதில் சென்றடையும் ஊடகமான வானொலியில் செய்திகள் வழங்குவதில் தவறில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கில் அரசு சாரா பொது நிறுவனம் சார்பாக வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதாடினார். பிபிசியிலிருந்து அவரிடம் நெடுங்காலமாக தொடரும் இப்பிரச்சினையை இந்த தருணத்தில் எழுப்ப காரணம் என்ன என்று கேட்டபொழுது இவ்விவகாரம் இவர்கள் கவனத்திற்கு சமீபத்தில் தான் கொண்டு வரப்பட்டதாகவும் இது குறித்து தேவையான தகவல்களை அனைத்தையும் சேகரித்தவுடன் விவகாரத்தை எழுப்பியதாகவும் தெரிவித்தார்.
No, it's just that whenever anything comes to my notice, so this issue was discussed in the governing body of this common cause about 3 months ago, and then it was decided that we should take it up in court so we could collect all the facts and the documents and file this petition now.
ஆனால் இதை ஏற்க மறுக்கும் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வானொலியில் செய்திகள் அளிக்கும் உரிமையை தனியாருக்கு அளித்தால் மாவோயிஸ்டுகள் உள்ளிட்ட இந்தியாவின் இறையாண்மைக்கு பெரும் சவாலாக இருப்பதாக மத்திய அரசு கருதும், பல்வேறு பிரிவினைவாத மற்றும் தீவிரவாத குழுக்களின் பிரச்சாரம் தனியார் வானொலிகளில் அதிகரிக்கும் என்றும் அதை கண்காணித்து கட்டுப்படுத்துவது மத்திய அரசிற்கு மிகப்பெரும் தலைவலியாக மாறும் என்றும் வாதாடுகிறது. சிறிய பரப்பளவில் ஒலிபரப்பாகும் பண்பலைகளை கண்காணிப்பது கடினமானதாக மத்திய அரசு கருதுவதாக கூறப்படுகிறது. இதனால்தான் மத்திய அரசு எஃப்எம் வானொலிகளில் செய்தியை அனுமதிக்க தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது என்று வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனிடம் கேட்டதற்கு பதிலளித்த அவர், சிறிய அளவிலான பல தொலைக்காட்சிகள் நாளிதழ்களை மத்திய அரசு நல்ல முறையில் கண்காணித்து தவறு நடந்தபொழுது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதனால் வானொலிகளையும் எளிதில் கண்காணிக்க இயலும் என்று தெரிவித்தார்.
See, you can't use this as an argument to stop free expression of views. Newspapers have the same effect also. So therefore, if there is any objectionable broadcast being done by any, you can certainly take action. You can shut down that radio station. You can lay down the rules and guidelines. You can create an independent regulatory authority.
தனியார் வானொலிகளுக்கு செய்திகள் வழங்க அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் தலையிட்டிருப்பது முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் சாமியார் ஒருவர் தனது கனவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏராளமான தங்கப் புதையல் இருப்பதாக தெரிய வந்திருப்பதாக கூறியதை அடுத்து அந்த இடத்தில் இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செய்ய முடிவெடுத்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
பொதுவாக சாதுக்களுக்கும் சாமியார்களுக்கும் கடவுள்தான் கனவில் தோன்றுவார். ஆனால் மத்திய பிரதேசத்தின் உன்னாவ் மாவட்டத்தில் இருக்கும் சங்கராம்பூர் என்ற ஊரில் உள்ள சாமியாரான ஷோபன் சர்க்காரின் கனவில் தங்கப் புதையல் வந்தது. அதுவும் சாதாரண தங்கப் புதையல் அல்ல, 10 லட்சம் கிலோ தங்கப் புதையல். அந்த ஊரில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜா ராம்பக் சிங் என்கிற மன்னரின் பாழடைந்த அரண்மனை இடிபாடுகள் இருக்கின்றன. அந்த இடிபாடுகளுக்கு அடியில்தான் இந்த தங்கம் புதையண்டு இருப்பதாக கூறுகிறார் சாமியார் ஷோபன் சர்க்கார். இந்த ராஜா ராம்பக் சிங் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கதையை ஒத்து இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மையைப் போலவே ராஜா ராம்பக் சிங்கும் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்திருக்கிறார். இவரது படைகளுக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் இடையிலான மோதலின் இறுதியில் ராஜாவின் படைகள் தோற்று பிரிட்டிஷ் படைகள் வென்றதாகவும், சிறைப்பிடிக்கப்பட்ட ராஜா தூக்கிலிடப்பட்டதோடு அவரது அரண்மனை பீரங்கியால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதாகவும் பதிவுகள் இருக்கின்றன. இது நடந்தது 1857 ஆம் ஆண்டு. அப்படி பிரிட்டிஷாரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட ராஜா ராம்பக்சிங்கின் பாழடைந்த அரண்மனையின் இடிபாடுகளுக்கு அடியில்தான் 10 லட்சம் கிலோ தங்கம் புதையண்டு இருப்பதாக கூறுகிறார் சாது ஷோபன் சர்க்கார். இந்த தங்கத்திற்கு காவலாக ராஜா ராம்பக்சிங்கின் ஆவி அங்கே உழவுவதாகவும் அவர் கூறுகிறார். இந்த தங்கத்தை உடனடியாக அரசாங்கம் தோண்டி எடுக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் அங்கே அலையும் மன்னர் ராஜா ராம்பக்சிங்கின் ஆவிக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றும் ஷோபன் சர்க்கார் மத்திய பிரதேச மாநில அரசுக்கும் இந்திய நடுவண் அரசுக்கும் கடிதம் மூலம் வேண்டுகோள் வைத்தார். மத்திய அரசில் அமைச்சராக இருக்கும் சரண்தாஸ் மகந்த் மத்திய தொல்பொருள் துறைக்கும் இந்திய அரசின் நிலவியல் ஆய்வுக் கழகத்திற்கும் இந்த குறிப்பிட்ட இடத்தில் பரிசோதனைகள் செய்யும்படி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்திய அரசின் நிலவியல் ஆய்வுக் கழக அதிகாரிகள் இந்த ஊருக்கு வந்து பாழடைந்த அரண்மனை இடிபாடுகளை ஒட்டி நிலத்திற்கு அடியில் தங்கம் வெள்ளி போன்ற எளிதில் வெப்பத்தை கடத்தும் உலோகங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறியும் நுண் உணர் கருவிகளை கொண்டு ஆரம்பகட்ட பரிசோதனைகள் நடத்தி தமது கண்டுபிடிப்புகளை மத்திய அரசிடம் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பிபிசியிடம் பேசிய தொல்லியல் துறையின் அகழ்வாய்வுகளுக்கான இயக்குநர் சையத் ஜமால் அங்கே நிலத்திற்கு அடியில் உலோகம் இருப்பதை நிலவியல் ஆய்வுகள் உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்திய நிலவியல் ஆய்வுத்துறையின் அறிக்கையை 3-4 நாட்களுக்கு முன்னர் நான் பார்த்தேன். அந்த இடத்தில் அகழ்வு செய்தால் அங்கே தங்கம் வெள்ளி மற்றும் அதுபோன்ற எளிதில் வெப்பத்தை கடத்தும் உலோகங்கள் கிடைக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலோகங்களின் அளவு எவ்வளவு என்பது குறித்து அவர்கள் ஒன்றும் கூறவில்லை. மற்ற விவகாரங்கள் குறித்து எங்களால் ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றார் இந்திய தொல்லியல் துறையின் அகழ்வாய்வுகளுக்கான இயக்குநர் சையத் ஜமால். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாளை வெள்ளிக்கிழமை இந்த இடத்தில் தொல்லியல் துறை தனது அகழ்வு பணிகளை துவக்க இருக்கிறது. அதன் முடிவில் அரண்மனை இடிபாடுகளுக்கு அடியில் இருப்பது தங்கமா வெள்ளியா அல்லது வேறு உலோகமா என்பது தெரிந்துவிடும்.
செய்தியை வழங்கியவர் ஜெகதீசன். இமயமலை காடுகளில் வாழ்வதாக அந்த பகுதி மக்களால் நீண்டகாலமாக நம்பப்பட்டு வரும் ராட்சத பனிமனிதன் உண்மையில் உள்ளானா, அந்த விலங்குகளின் பின்னால் உள்ள விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்ன என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஒருவர் கண்டறிந்திருக்கிறார். இது குறித்து ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இமயமலை பகுதிகளில் வாழ்வதாக நம்பப்படும் எட்டி எனப்படும் ராட்சத பனி மனித விலங்குகள் உண்மையில் என்ன என்பதை பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் நவீன டிஎன்ஏ ஆய்வு மூலம் கண்டுபிடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மரபணுத்துறை பேராசிரியர் பிரையன் சைட்ஸ் இந்த ராட்சத விலங்குகள் பழங்காலத்து துருவக்கரடிகளின் வழிவந்த வாரிசுகள் என்று கண்டறிந்திருக்கிறார். இந்த ராட்சத பனி மனித விலங்கு துருவக்கரடியினதும் பழுப்பு நிற கரடியினதும் கூட்டுக் கலவையில் உருவாகியிருக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரையன் சைக்ஸ் நம்புகிறார்.
இன் தி ஹிமலயாஸ் ஐ ஃபவுண்ட் டூ வெரி இன்ட்ரஸ்டிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் யெட்டிஸ் ஆர் ரிப்போர்ட்டட் டு பீ ஃப்ரம் யெட்டிஸ் பை லோக்கல் பீப்பிள் அண்ட் தே ஆர் ஜெனெடிக்கலி ஐடென்டிக்கல் டு எ போலார் பியர்.
இந்த கரடியை இதுவரை எவரும் உயிருடன் பார்த்ததில்லை, ஆனாலும் அவை உண்மையில் இருக்கக்கூடும். பெரும்பாலும் துருவக்கரடியின் மரபணுக்கள் தான் இந்த விலங்கில் அதிகளவில் இருக்க வேண்டும் என்றார் பேராசிரியர் பிரையன் சைக்ஸ். வடக்கிந்தியாவில் இமயமலை தொடரில் மேற்கு பகுதியில் லடாக் பகுதியிலிருந்தும் கிழக்காக பூட்டானிலிருந்தும் கிடைத்த அடையாளம் உறுதி செய்யப்படாத இரண்டு விலங்குகளின் மயிர்களை கொண்டே விஞ்ஞானி பிரையன் டிஎன்ஏ ஆய்வு நடத்தியிருக்கிறார். இந்த மயிர்களின் டிஎன்ஏ தரவுகள் 40,000 முதல் 120,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு சொந்தமான நோர்வையிலிருந்து கிடைத்த போலாபேர் என்ற துருவக்கரடியினத்தின் தாடை எலும்பின் மரபணுக்களுடன் 100%க்கு 100% ஒத்துப்போயிருக்கின்றன. இந்தியாவின் லடாக்கிலிருந்து கிடைத்த மயிர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வேட்டைக்காரர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட விலங்கொன்றிலிருந்தே பெறப்பட்டவை. மற்ற விலங்கின் மயிர் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மூங்கில் காடுகளில் ஆய்வு படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தவர்களிடமிருந்து கிடைத்தவை. பழங்காலத்து துருவக்கரடியிலிருந்து 1,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிந்து உருவாகியதாக நம்பப்படும் பழுப்பு நிற கரடி வகையொன்றிலிருந்தே இந்த இமயமலை ராட்சத கரடிகளும் உருவாகியிருக்க கூடும் என்ற கருத்துக்கு மரபணு நிபுணர் பிரையன் சைக்ஸ் வருகிறார். அல்லது அந்த பழங்காலத்து துருவக்கரடியின் வழிவந்த வாரிசுக்கும் பழுப்பு நிற கரடியினத்துக்கும் மிக அண்மையில் ஏற்பட்ட கலப்பில் இந்த ராட்சத விலங்குகள் பிறந்திருக்க கூடும் என்ற எடுகோளுக்கும் அவர் வருகிறார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்க காங்கிரஸில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற இணக்கப்பாடு தமது அரசாங்கம் எதிர்நோக்கியிருந்த நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் என்று அதிபர் ஒபாமா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழிப்பதற்கான கால அட்டவணையை எட்டுவதற்கான வழிமுறைகளில் தாம் சரியாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்பு கூறியிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.